சண்முகன் தானே சொல்றாரு, என்ன எல்லாரையும் துதிக்க அந்த வேதம், ஆனால் அரணை துதித்தது போல, அரண் என்பது சிவபெருமான், அரணை துதித்தது போல ஒரு உரை சொன்னது உண்டா? என்னன்னா ஒப்புயர்வற்றவன், மற்ற அனைவரிடம் உயர்ந்தவன், அந்த ஒப்பீடு வந்து சிவஸ்துதியில் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே பல பொருள்களை துதிப்பதனாலே வேதம் மயக்கம் தருவது, நம்மை மயக்குவது, குழப்புவது என்ற கருத்தை நான் கொள்ளக்கூடாது. அது குமரகுரு சுவாமிகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அது எதை போன்றது அப்படின்னா, திசை தெரியாம எங்கேயோ ஒரு புது ஊர்ல திசை தெரியாம போய் எங்கேயாவது வேற ஒரு இடத்துல போய்கிட்ட வந்து என்ன சொல்லுவானா, திசை மயங்கியது அப்படின்னு சொல்லுவான். திசையா மயங்கது மயக்கம் இவனுடைய அறிவில், ஆனா பேச்சு வழக்கம் என்ன, திசை மயங்கு திசை மயக்கம் சொல்லிடுவான். செந்நறி பிழைத்தோன் திசை மயங்கிட்டன, தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து செந்நறி பிழைத்தோன் திசை மயங்கிட்டன சொல்வது போல. என்ன சொல்லுவோம், முதுக்குறைவின்மையில், முதுக்குறைவு என்றால் நுண்ணறிவு, நுண்ணறிவு இல்லாததனால வேதத்தின் பொருளை உள்ளபடி உணராமல் அது வேதம் பல தேவர்களை துதித்து குழப்புகின்றது என்று சொல்லிடுவார். வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்தம் சொல்லிட்டார் யாரு, சிவபிரகாசத்துல உமாவதி சிவன் சொல்லிட்டார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம்னால வேதாந்தம் என்பது என்னன்னா உபநிடதத்துக்கு பேரு, வேதாந்தம் ஒரு மதத்துக்கும் பேர் இருக்கு, ஆதிசங்கரர் தோற்றுவித்த மதத்துக்கு பேரு வேதாந்தம், அது வேற. ஆனா வேதாந்தம் என்பது உபநிடதத்துக்கும், வேத உபநிடதத்துக்கும் ஒரு பெயர். அங்க உமாவதி சிவன் சொன்னது உபநிடதத்து தான், ஏன்னா ஆதிசங்கருடைய கொள்கை வேறு, சைவ சித்தாந்த கொள்கை வேறு. அது இங்க சமய ஒப்பீடு படிக்கும்போது படிச்சுக்கிடுவீங்க, இங்கே ஏபி வரும்போது சொல்றேன். அங்க வேதாந்த தெளிவுனா வேதங்களுடைய தெளிவு, வேத உபநிடங்களுடைய தெளிவாக இருப்பது செய்வது சித்தாந்தம். தெளிவா இருக்குன்னா வேத உபநிடங்கள் குழப்பமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இப்ப திருவருட் பையன் தெளிவுரை அப்படின்னு போடுறாங்கன்னா திருவுரு பையன் அர்த்தமா, நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனவே தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நம்பொருட்டு. அதுபோல வேதங்களிலே தூளார்ந்ததை நியாயமாய் சொன்னவற்றை எல்லாம் அதன் நண்பருடைய எல்லாம் ஆகமங்கள் தான் எடுத்து சொல்கின்றன. இப்ப நான் கொடுத்த விளக்கம் பூரா ஆகமங்கள் சொல்றதும், அந்த ஆகமங்கள் வழிவந்த நம்முடைய அறநூல்கள் சொல்றதும், அதனுடைய பெரிய பெரிய உரையாசிரியர்கள் எல்லாம் எழுதியிருப்பதும் தான், நான் எதுவும் கண்டுபிடி சொல்லல. ஆகையினாலே வேதங்களிலே பல தெய்வங்களை துதித்திருந்தாலும் தூளார்ந்தது நியாயமாக சொல்லப்பட்டது. உண்மையான சிவபரம்பருடைய யாவரும் உணர்ந்து கொள்வது அரிது, ஆகையினாலே எல்லாரையும் துதித்திருக்கின்றது. ஏனென்றால் சிவனுடைய கலப்பு அந்த எல்லா பொருள்களிடம் இருக்கின்றது, சிவனுடைய சக்தி அந்த பொருள்களை ஏவி தொழில்களை செய்கின்றது, அந்த தகுதி பற்றி அவர்களையும் துதித்திருக்கின்றது. ஆனால் அனைத்திற்கும் மூல காரணம் சிவபெருமானே, மற்ற அனைவருக்கும் தோற்றம் அழிவு உண்டு என்று அதரவண விதத்திலே ஒரு உன்னிடம் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. சமாவதி நாவலர் என்ற ஒரு அரும்பெரும் சைவ சான்றோர் ஒருவர் திருவாரூரின் ஆதீனத்திலே மகாத்வானாக இருந்தார்கள். அவருடைய ஆசிரியர் ஆசிரியர்னு போனா அந்த பரம்பரை அங்க போய் முடியுது. சமாதினாவலர்கள் திராவிட பிரகாசிகை என்ற அருமையான நூலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் சிவ கர்ணாமிரதம் என்ற ஒரு அருமையான நூலை செய்திருக்கின்றார்கள். கிடைப்பது மிக அரிது, கிடைச்சா அவங்களுடைய தவம் பெருசு, ரொம்ப பெருசு. அதுல வந்து இந்த வேத உபனிட வாக்கியங்களுக்கெல்லாம் அருமையா பொருள் சொல்லி அதை வந்து சிவபரத்துவத்தை அருமையாக நிலைநாட்டியுள்ளார்கள். கிடைப்பது மிக அரிது. இப்போ அந்த நூலை வெளியிட்டு அதுக்கு நிச்சயமா விளக்குறை தேவை, ஏன்னா அவ்வளவு அரிய நூல் அது. அந்த மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பொதுவாக படைப்பு கடவுள் நான்முகன் என்பதும், காத்தல் கடவுள் திருமால் என்பதும், அளித்தல் கடவுள் தான் சிவபெருமான் என்பதும் ஒரு பொதுவான கருத்து. அதை சைவ சித்தாந்தம் மறுக்கவில்லை, சிவபெருமான் அளித்தல் கடவுள் தான், ஆனால் அளித்தலுக்கு மட்டுமே உரிய கடவுள் அல்ல. என்ன அப்படின்னா, அளித்தல் கடவுள்னு அப்ப எதுக்கு அவருக்கு தனியா ஒரு பேருன்னா, அந்த அளித்தல் தொழில வேற யாரும் செய்ய முடியாது. படைத்து படைப்பு தொழில வந்து கொடுத்திருக்காரு, நான் கொடுத்திருக்காரு, காத்த தொழில அவர் திருமாலுக்கு கொடுத்திருக்காரு, அவருக்கு பதவியும் அதிகாரமும் வழங்கியிருக்காரு. அதனால நீங்க திருவாரூர் நான்மணி மாலையில குமரகுரு சுவாமியில அருமையாக சொல்லியிருக்கின்றார். அவர் அவர்களுக்கு மற்றவர் பதங்கள் மாற்றியும் வழங்கியும், ஒருத்தர் பதத்தை இன்னொருத்தருக்கு மாத்துவாரு, என்ன இந்த மாதிரி டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணுவார், அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஏவலின் வழிந்துதான் எல்லா தொழிலும் நடக்கு. ஆனால் முற்றிலும் அளிப்பது அவர் தான், அது வேற யாரும் செய்ய முடியாது. அப்போ அடித்தல் கடவுளை வந்து எப்படி பரம்பொருள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி, அதான் நம்ம இடம் கேட்கப்படும், நம்ம மீது தொடுக்கப்படும் கணை அதுதான். போய் போய் அடித்தல் கடவுளை போய் பரம்பொருள் சொல்லலையா அப்படின்னா, நம்முடைய ஆசிரியன்மார்கள் மெய்கண்ட தேவநாயனார், அருளந்தி சிவாச்சாரியார், உமாந்தி சிவாச்சாரியர் எல்லாம் சொல்ற காரணம் என்னன்னா, அவர் அடித்தல் கடவுளாய் இருப்பதனால தான் அவர் பரம்பொருள்னு சொல்றாங்க. அவன் எதை தடையாளப்படானோ அதுதான் காரணமாவே ஆக்கிதான். ஏனென்றால் ஒரு அலுவலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் முதல் முதல்ல அதை வந்து யார் சொல்லப்பா அட்டன்ட் வந்து துறப்பாரு இல்லையா, அவர் தான் எல்லாத்துக்கும் மேலதிகாரியும் சொல்ல முடியுமா, அவர் தான் திறந்து வைக்காரா அலுவலகத்தை, அவர் தொடக்காட்டா நடக்குமா சொல்ல முடியுமா? அங்க ஒருத்தர் இருந்து அலுவலகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாரு ஒரு மேலாளர்னு சொல்லிட்டு, அவர் கீழே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க, அவருக்கு கட்டுப்பட்டு தான் வேலை பார்ப்பாங்க, அந்த மேலாளரே நம்ம வந்து அது அதுக்கு அதிபதியும் சொல்ல முடியுமா? இன்னொருத்தர் இருப்பாரு என்ன சொல்றாரு, இந்த அலுவலகம் இந்த ஆபீஸ் தான் நடந்தது போதும், இப்ப சாமி இதை இழுத்து மூடு ஆபீஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும்? நிச்சயமாக அவர் தான் அதற்கு மொத்தத்தில் முதன்மையான அதிகாரியாக இருக்க முடியும். அதுபோல எல்லா உலகங்களையும் அழித்து ஒடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன், முதன்மை பெற்றவன் எவனோ அந்த சர்வ சங்கார கர்த்தாவே இந்த உலகிற்கு முதன்மை உடைய பரம்பொருளாக இருக்க முடியும். ஆக இந்த உலகம் எல்லாம் ஒடுக்கப்படும் பொழுது யாரிடம் போய் இந்த உலகம் ஒடுங்குகின்றதோ, ஒரே ஒருத்தன் தான் போய் ஒடுங்கும். ஏனென்றால் மற்ற எல்லாரும் உலகத்தோட சேர்ந்து உலகம் உலகத்தை ஆதாரமாக தாங்கிக்கிட்டு இருக்க போதே மற்ற எல்லாரும் இருக்கின்றார்கள். எல்லா உலகங்களும் ஒடுங்கும் போது அவர்களுடைய அவர்களும் போய் ஒடுங்கி விடுவார்கள். அப்போது ஒடுங்காமல் எவன் ஒருவன் தான் மட்டும் ஒடுங்காமல் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாக விளங்கி அவற்றை தன்பால் ஒடுக்கிக் கொள்கின்றானோ அவனே பரம்பொருளாக இருக்க முடியும். அப்படி ஒடுக்கிக் கொள்வன் சிவருமான் என்பது வேத உபநிடதங்களில் மிகவும் பிரசித்தம், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றது. எனவே அந்த அப்படி எல்லா உலகங்களும் ஒடுங்குவதற்கு சிவபெருமான் நிலைக்களமாக இருப்பதனாலே அங்கே சிவபெருமானுக்கு ஒரு பெயர் கொடுத்தார், அதுதான் ஒடுங்கி என்ற பெயர். இங்க ஒடுங்கி என்பதை எச்சமாக கொள்ளாமல் பெயராக கொள்ள வேண்டும். ஏனென்றால் மெய்கண்டாரே அதிகரணம் செய்திருக்கின்றார், அதிலே பெயராகத்தான் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஆசிரியர் சிவஞான சுவாமிகளும் ஒடுங்கி என்பது பெயர் என்று உரைத்தார். ஒடுங்கினா அவன் ஒடுங்க மாட்டான், அவன்பால் எல்லா உலகங்களும் ஒடுங்குவதனாலே அவை ஒடுங்குவதற்கு இவன் நிலைக்களமாய் இருக்கின்றபடியினாலே ஒடுங்கி என்று பெயர். ஒடுங்கி என்பது பெயர், எல்லா உலகங்களுக்கும் உலகங்களும் ஒடுங்குவதற்கு நிலைக்களமானவன், ஆகவே ஒடுங்கி ஒடுங்கி என்ற பெயர். இந்த உலகம் மீள தோன்றும் போது அந்த ஒடுங்கியிடமிருந்துதான் தோன்ற முடியும். ஏனென்றால் அவன் ஒருத்தன் தான் நிறைவேறா இருக்கின்றான். எல்லா பூதங்களும் அழிந்த பிறகும் அவன் வந்து நிறைவேறா இருக்கிறான் மட்டுமில்ல, என்ன அப்படின்னா யுத்தத்தில் போய் தான் எத்தனையோ பேரை அழிக்கிறான், கொள்றான், சண்டை போட்டு யுத்தம் முடிஞ்சவனே அவனை பாருங்க, அவன் ஆளுக்கு குற்றுயிரும் குறைவுமா தான் இருப்பான். யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போய் படுத்துருவான் அவ்வளவுதான் இல்லையா. எவ்வளவோ விகாரங்களை அடைந்து விடுகின்றான், எவ்வளவோ மாற்றங்களை அடைந்து விடுகின்றான். இவன் எல்லா உலகங்களையும் ஒடுக்கிய பிறகும் எந்த விகாரமும் எந்த மாற்றமும் எந்த சலனமும் அடைவதில்லை, அதுதான் எந்த சலிப்பும் கிடையாது. வான்கட்டு அழல்நீர் வான்கட்டு மாரதம் மாய்ந்து அழல்நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி கெட்டதல் மட்டும் இல்ல சலிப்பறியா தன்மை எனக்கு என்ற அப்படி ஒன்னு நடந்தது நடந்த மாதிரியே அவன் இருக்க மாட்டான். அதுதான் உலகம் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி இருக்கானோ அப்படியேதான் இருக்கான். தான் கெட்டலின்றி சலிப்பறியாதன் மீனுக்கு என்ன, ஆகையினாலே அப்படிப்பட்டவன். அதுபோல அப்பருமானும் இதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கின்ற அந்த வகையிலே அவன் உலகம் மீளவும் தோன்றும் பொழுது அந்த ஒடுங்கி என்ற பெயரை உடைய அந்த சங்காரகர்த்தா வகைய சிவபெருமானிடமிருந்துதான் மீளவும் தோன்றும் சொன்னார். ஆக இப்ப இன்னொரு கருத்தை வைக்கிறார், என்னன்னா சிவபெருமானே சிவபெருமானை பரம்பொருள் என்று சொல்வது தகுமா, ஏனென்றால் அவர் அழித்தல் கடவுள் ஆயிற்றே அவரை பரம்பொருள் என்று சொல்வது தகுமா சொல்லும்போது அவர் பரம்பொருள் என்று சொல்வது தகும், அது சரிதான், அப்படியே நிலைநாட்டுகின்ற பகுதி தான் ஒடுங்கி மலத்துள்ளதான் அப்படின்னு தோற்றிய திரியவரை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இன்னைக்கு புதுசா பார்த்தது ஒடுங்கி மலத்துள்ளதாம் தான். இந்த ஒடுங்கி மலத்துள்ளதாம் எதுக்காக சொன்னார்னா சிவபெருமான் பரம்பொருள் ஒருத்தர் உண்டு நிலைநாட்டியாச்சு, இந்த காரிய பொருளாகிய உலகத்திற்கு நிமித்த காரணம் ஒரு உண்டு, அந்த நிமித்த காரணம் சிவபெருமான் தான், அந்த பரம்பொருள் சிவபெருமான் தான் நாம் சொல்றோம். அப்படி சொல்வது தகுமா அது பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவரை பரம்பொருள் சொல்வது பொருந்தும் என்று நிலைநாட்டுவதுதான் ஒடுங்கி மலத்துள்ளதாம். என்ன சொன்னா ஒடுங்கியிடம் இருந்து உலகாம் அப்படின்னா என்ன மீண்டும் தோன்றுவதாம், ஒடுங்கியிடம் இருந்து இந்த உலகம் மீண்டும் தோன்றுவதாம். அப்போ இயல்பா ஒரு கேள்வி வருமே, அது போய் ஒடுங்கியாச்சு சரி, ஒடுங்கின உலகம் ஏன் மீளவும் தோன்ற வேண்டும் என நிச்சயமா கேட்பாங்க. மீளவும் தோன்றணும்னா அது ஒடுங்காமலே இருந்திருக்கலாமே இல்லையா, அப்ப ஏன் அது ஒடுங்கியது, உலகம் நடந்ததெல்லாம் போதும் அப்படின்னு நினைச்சாலும் அது ஒடுக்குதாரு, அப்படி ஒடுக்குகின்றவர் ஏன் அதை மீளவும் தோற்றிருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும். மெய்கண்டார் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சுருக்கமா தான் அப்படி சொல்வார். மாணாக்கர்கள் இருக்கின்றார்கள் வழிநூல் செய்வதற்கு, உரையாசிரியர்கள் இருக்கின்றார்கள், ஆகவே எல்லாத்தையும் நுணுக்கமா தான் சொல்வார். அதுக்கு மேலதான் சொல்ல மாட்டார். இந்த கேள்விக்கு ஏன் அவன் ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றான் அப்படின்னு இவ்வளவு நீளமா நம்ம கேட்டோம்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, மலத்து உலகம் அப்படின்னு போயிருந்தார். என்ன சொல்றது போங்க அப்படின்னா எதுக்காக சொல்றாரு அப்படின்னா இந்த ஒடுக்கிய உலகத்தை ஏன் மீளவும் தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்கீங்க. உயிர்கள் அப்பதான் சொல்றாரு ஏன் இந்த உலகத்தை அவன் தோற்றுவித்ததுக்கான காரணம் என்ன. பானை குயவன் சொல்லிட்டு உதாரணம் படிச்சுட்டு நம்ம போயிட்டோம் இல்லையா, அந்த உதாரணத்தை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கோம். குயவன் பானை செய்யறான்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றதல்லவா, யாருக்கோ அந்த பானை பயன்பட வேண்டும், அவர்களிடம் அந்த பானை விற்பதன் மூலம் இவனுக்கும் பயன் கிடைக்கின்றது, தனக்கும் பிறருக்கும் பயன் கிடைக்கும் பொருட்டு செய்யறான், அது வியாபாரம் செய்யறான். அது மாதிரி இவர் உலகத்தை தோற்றுவிக்காருன்னா இவர் அவனோட பெரிய வியாபாரியா இருப்பார் உங்களுக்கு அப்படின்னு நம்ம, ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே வியாபாரமா போச்சு. ஆனா சிவபெருமான் செய்வது அப்படி கிடையாது, என்ன ஏன்னா எந்த தேவையும் ஒண்ணு கிடையாது, குறைவிலா நிறைவு, அவன் எதுக்கு வியாபாரம் பண்ணணும், குறைவிலா நிறைவு சென்றடையாத தெரிவினான்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக பண்ணார் அப்படின்னா, அப்ப ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும், உயிர்களை உய்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருநோக்கத்தோடு தான் அவர் இந்த உலகத்தை தோற்றுவித்திருக்கின்றார். அப்ப உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், உயிர்களை உய்விக்க வேணும்னா இந்த உயிர்களுக்கு என்னையா குறை? ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம், தான் உய்விக்கணும். உயிர்களை உய்விக்கணும்னா இதுக்கு என்ன குறை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த குறை என்ன என்று நம்முடைய சைவ சமயம் சொல்வது என்னவென்றால், இந்த உயிர்கள் எல்லாம் எங்கும் சிவம் நிறைந்திருக்கின்றது. இருளில் நாய் தீயாகி நீருமாகி சொல்லிட்டார். இந்த உலகம் எல்லாம் தோன்றும் முன்பு கூட, இதை படைக்கும் முன்பு கூட அது எங்கும் நிறைந்தான் இருந்தது. அப்ப எல்லா உயிர்களிடமும் அந்த திருவருள் கலந்திருக்கின்றது. ஆனால் அந்த உயிர்கள் என்ன பண்ணவில்லை, அந்த திருவருளை சார்ந்து அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கவில்லை. இந்த உயிர்கள் நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, உயிர்கள் உயிர்கள் படைக்கலை பேசிட்டு இருக்கோம், யாரும் நாம தான் உயிர்களாக யாரும் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பொருளும் இருக்கின்றது, பாசம்னு இருக்க மூன்றாவது பொருள் இல்லையா. அந்த பாசத்தில் முக்கியமானது என்னன்னா ஆணவம். எல்லாம் நம்ம பழகின சொற்கள், பாசம் பாசம் நேசம் பேசிட்டு இருக்கோம். ஆணவம்னா ஆணவம்லாம் கூடாது, தாங்குற ஒரு இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க அர்த்தமே வேற அவ்வளவுக்கும். பாசம் என்றால் என்ன கேட்டால், பந்திப்பது பாசம். பந்திப்பதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்வதற்கு உரிமை உடைய ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பது. இப்போ மாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது அங்கங்க அலைந்து திரிந்து சுதந்திரமாக அலைந்து தெரியக்கூடிய உரிமை உடையது, அந்த தகுதி அதற்கு இருக்கின்றது. ஆனால் அதை ஒரு கயிறை வைத்து கட்டி போட்டு விட்டார்கள். அப்ப அந்த கயிறு என்ன செய்கின்றது, அதை பந்தப்படுத்துகின்றது. பந்தப்படுத்துவதனாலே அந்த கயிறை பாசம் என்று சொல்லலாம். அதாவது அந்த பசுவிற்கு உரிமையுடைய ஒரு செயலை அந்த பசு செய்ய விடாதபடி அதை தடுக்கின்றது. எனவே அந்த கயிறு அங்கே பந்தம், அது பாசம். இங்க அந்த பொருளை பார்க்கணும். நாம குடும்பத்துல பாச பந்தம்னு சொல்றது அதுவே, ஏன்னா அது ரொம்ப அவசியம். குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அவசியம் இருக்கணும், பாசமா இருக்கணும். அது மாதிரி இங்க பாசச்சார்பு அவசியம் இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. அது போகுது போகணுங்கிற நோக்கத்தோட தான் இங்க நம்ம கூடியிருக்கோம், இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு. ஆகையினாலே அந்த அதுபோல உயிருக்கு ஒரு செயலை செய்ய உரிமை உண்டு. என்னன்னா, சிவத்தோடு கலந்து அவன் தரக்கூடிய பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய உரிமை, அந்த தகுதி இந்த உயிருக்கு உண்டு. ஏன்னா சிவம் அறிவுடைய பொருள், உயிர்களும் அறிவுடைய பொருள்கள். அப்ப அவனை அறிந்து அவன் தருகின்ற இன்பத்தை அனுபவிப்பதற்கு எல்லா உரிமையும் தகுதியும் இந்த உயிர்களிடம் இருக்கின்றன. ஆனால் அந்த உரிமை உள்ள செயலை செய்ய விடாமல் தடுக்கின்றது ஒரு பொருள், பந்தப்படுத்தி தடுக்கின்றது. அந்த பசுவை, அந்த கயிறு எப்படி அது சுதந்திரமாக தெரிய விடாமல் தடுக்கின்றதோ, அதுபோல உயிர்களை சிவத்தை சார விடாமல் தடுக்கின்றது ஒரு பொருள். அந்த பொருள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவமலம். அதைத்தான் நாம சாத்திரங்கள்ல ஆணவமலம்னு சொல்லிட்டு இருக்கோம். மலம் என்பது அது தாழ்ந்த பொருள், குற்றமுடைய பொருள் என்பதனால சொல்றோம். ஆணவம் என்பது இந்த உயிர்களுடைய அறிவையே தடுக்குது, இந்த உயிர்களை அணுத்தன்மைப்படுத்துவது. அணுத்தன்மைப்படுத்துவதனாலதான் ஆணவம்ங்கிற பேர் வந்தது. யார் அணுத்தன்மைப்படுத்தது? உயிர்களை. சூர்மான்ட்டு அது வேலை எதுவும் செல்லாது, அது பேரொழி முன்னால் இருள் போல அடங்கிடும், அவன்கிட்ட முடியாது. அப்ப அந்த பேரொழி இருக்கும்போது இந்த இருள் அடங்கிதான் போகணும். உயிர்களை மட்டும் எப்படி பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி, சூரிய சன்னதி எங்கும் இருக்கு. நம்முடைய கண்களுக்கு அந்த சூரிய ஒளி உபகாரம் செய்கின்றது இல்லையா. ஆனால் குருடர்களுடைய கண்ணுக்கு சூரியனுடைய சன்னதியில் இருந்தாலும் அவர்களால் காண முடிவதில்லை. ஏனென்றால் காணும் தன்மையுடைய அந்த கண்ணை காண விடாமல் அந்த வெளியிலே இருக்கக்கூடிய படலமானது தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே அந்த படலம் பந்திக்கின்றது. அதுபோல இங்க எல்லா உயிர்களையும், இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது, எல்லா உயிர்களையும் இந்த ஆணவ மலமானது அந்த உயிர்களின் அறிவை மறைத்து, அடியோடு அறிவே தாம் ஒரு பொருள் இருக்கின்றோங்கிற உணர்வு கூட அந்த உயிர்களுக்கு ஏற்பட விடாமல் உயிர்களுடைய அறிவை அப்படி ஆணவ மலம் தடுத்திருக்கின்றது. இது விரிவாக நம்ம நாலாம் சூத்திரத்தில் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இங்க இந்த அளவோட நிறுத்திக்கிடுவோம். இந்த ஆணவம் இருக்கின்றதே, இது நீங்கினால்தான் உயிர்கள் சிவத்தோடு கூட முடியும். அல்லது சிவம் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கான், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இந்த உயிர்களால் சிவத்தை அறிய முடியாது. ஏனென்றால் இந்த தடை இருக்கின்றதே, இந்த தடை நீங்க வேண்டும். இந்த தடையை வந்து உடனடியாக நீக்கிவிடவும் முடியாது. ஏனென்றால் உயிர்களின் இயல்பு அப்படி, அவன் என்ன செய்வான்? மெதுவா நீக்கினதான் ஏன் அருமை தெரியும், என்னெல்லாம் மதிப்பியாணி அப்படின்ட்டு அவன் இருக்கல. மதிச்சா நாம பொழைச்சோம், அல்லது நாம நமக்கு தான் சங்கடம், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன அப்படின்னா, நம்முடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, உயிர்களின் அறிவு படிப்படியாகத்தான் வளர்ச்சி அடையும். ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க, உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும்னு படிச்சிருக்கீங்க. அறிவித்தால் உடனே அடைஞ்சிடாது, அறிவித்தாலும் படிப்படியாகத்தான் அறியும். அறிவித்தால் மட்டுமே அறிவன, அதுவும் படிப்படியாகத்தான் அறிவன. அப்போ படிப்படியாகத்தான் இந்த தடையிலிருந்து உயிரை விடுவிக்க வேண்டும். எனவே அதற்கு பல பிறவிகள் வேண்டும். எனவே உலகத்திலே இந்த உயிர்களுக்கு பல பிறவிகள் அவன் கொடுக்கின்றான். கொடுத்து அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை சிறிது சிறிதாக தேய்க்கின்றான். சிறிது சிறிதாக சேர்த்து அதனுடைய ஆற்றல் முற்றிலும் நீங்கிவிட்டது என்றால், அப்புறம் உயிர் சிவத்தோடு கூட எந்த தடையும் இல்லை. அப்போதான் அதான் முத்தி நிலை, அது உண்மை அதிகாரத்தில் விளக்கப்படும். இங்க எல்லாம் பெத்த நிலைதான். அப்போ இந்த தடையை நீக்க வேண்டும் அல்லவா? நீக்கி இந்த உயிர்களுக்கு தன்னை அறிவித்து இந்த உயிர்களையும் சிவமாக ஆக்கி அதுக்கு பேரின்பம் வழங்க வேண்டும் என்று அந்த பெருநோக்கத்தோடு தான் உலகத்தை படைக்கின்றான். சரியா, நல்ல நோக்கத்தோடு தான் உலகத்தை படைத்திருக்கின்றார். சரி, இதை ஏன் ஒடுக்கணும்? எல்லா உயிர்களும் இந்த தடையிலிருந்து நீங்கி சிவத்தை அடைந்த பிறகு அப்புறம் உலகத்துக்கு வேலை இல்லை, அப்புறம் உலகத்தை வந்து முதல் காரணத்தில் ஒடுக்கிக்கிடலாம். ஆனா இவர் இடையிலடையில உலகத்தை ஒடுக்கின்றாரு, அது ஏன்? ஏன்னா எல்லா உயிர்களும் போய் ஒடுங்குதுன்னு நம்ம படிக்கிறோம், எல்லா உயிர்களும் முத்தி அடைந்து விட்டதுன்னு படிக்கல இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து ஒடுக்கிடுறாரு. ஏன் இப்போ இந்த அந்த கடைசி லட்சியம் நிறைவேறும் முன்பாகவே, தடையிலிருந்து எல்லா உயிர்களும் விடுபட முன்பாகவே ஏன் ஒடுக்குகின்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்கள் தடையிலிருந்து விடுபட வேண்டும், ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டும் வாஸ்தவம் தான். ஆனால் இந்த உயிர்களுக்கு ஓய்வு தேவை. தொடர்ச்சியாக இவை பிறவியிலே பிறந்து பிறந்து வினை பலன்களை இன்ப சுன்பங்களை அனுபவித்து அனுபவித்து மீண்டும் இறந்து மீண்டும் பிறந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பெரும் களைப்பு ஏற்படும். சரிங்களா? நம்ம இந்த பிறவிக்குள்ள செய்கிற போக்குவரத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா நமக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணா. இப்படி பல பிறவிகள் பாருங்க, ஒரு பிறவியில பிறந்து இறந்து அடுத்த பிறவியில பிறந்து இறந்து, இது வந்து ஒரு பெரிய போக்குவரம் அல்லவா? ஒரு பிறவிக்குள் போவது, பிறகு அதுல பூரா வாழ்ந்துட்டு அதை விட்டு வெளியே வந்து இன்னொரு பிறவிக்குள் போவது, அப்புறம் அதை விட்டு வருவது, இது பெரிய போக்குவரவு இல்லையா? அப்ப போக்குவரவு பண்ணா இழைப்போறது நமக்கு நல்லா தெரியுது. இத மாதிரி ஒவ்வொரு பிறவியாகிய பெரும் போக்குவரவுகளை பண்ணினால் நிச்சயமாக உயிர்கள் இழைப்படையும். அவற்றை இழைப்பாற்றும் பொருட்டுத்தான் எல்லா உலகங்களையும் அவன் ஒடுக்குகின்றான். ஆகையினாலே அவன் எல்லா உலகங்களையும் ஒடுக்குவது உயிர்களை இழைப்பாற்றும் பொருட்டு. இப்ப உங்களுக்கு நான் விளக்கவே வேண்டாம், ஏன் மீளவும் தோற்றுவிக்கின்றான் உலகத்தை அப்படின்னு கேள்வி வந்தது. இந்த கேள்விக்கு பதில நான் இப்ப விளக்கவே வேண்டாம். ஏன்னா இழைப்பாற்றது தானே ஒடுக்கியிருக்கான். இன்னும் ஆணவ மனத்தினுடைய சார்பு என்ன? நீங்களையே. எனவே அந்த ஆணவ மனம் இன்னும் நீங்காமல் இருப்பதனாலே அந்த ஆணவ மனத்தை நீக்கும் பொருட்டு மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கின்றான். ஓய்வு எடுத்தாச்சுப்பா. சரி, இப்ப ஓய்வு கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு, உட்காந்துருக்கா ஓய்வு. அடுத்த ஜூன் மாசம் ஆனா போக வேண்டியதானே? அந்த மாதிரி ஒரு பெரிய கோடை விடுமுறை. அப்பப்போ ஒவ்வொரு பிறவியில மரணம் சம்பவிக்கின்றது, அதெல்லாம் அப்பப்போ உள்ள விடுமுறை மாதிரி வச்சுக்கோங்க. என்ன தினம் தினம் உணர்கின்றோம், அது வந்து சின்ன சின்ன இன்டர்வல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ மரணம் சம்பவித்து பிறவி மாறுகின்றது, வேற ஒரு பிறவிக்கு போயிருந்தோம், அதெல்லாம் வந்து அந்த வாராந்திர விடுமுறைகள், அந்த காலாண்டு அரையாண்டு மாதிரி. எல்லா உலகங்களையும் ஒடுக்கி எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு கொடுப்பதற்கின்றதே அது இந்த கோடை விடுமுறை மாதிரி. அதுக்கப்புறம் கோடை விடுமுறையில ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் பணிக்கு செல்வது போல மீண்டும் நாம வந்து இந்த உலகத்தை தோற்றுவித்து பிறவிகளை வழங்குகின்றார். எஞ்சியுள்ள வினைகளுக்கு ஏற்றபடி பிறவியை வழங்கி, ஏன் வினைக்கேற்றபடியே செய்யாதையான்னு கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா வினைக்கேற்றபடி செய்தால்தான் நம்முடைய ஆணவமல சார்பானது நம்ம எட்டு விடுபடும். ஏன்னா இது அறிவு அடியோடு மறைக்குதுன்னு பார்த்தோம். என்ன ஆனா இது அதை மட்டும் செய்யாது, இது உலகத்திலே வாழும்பொழுது நம்மை பல விபரீத நிலைகளில் செலுத்தும். அதெல்லாம் நம்ம நானாம் யுகத்தில் விரிவா பார்க்கலாம். எனவே இப்போதைக்கு நம்ம இது தெரிஞ்சா போறோம். ஒடுக்கிய உலகத்தை ஏன் மீளவும் தோற்றுவிக்கின்றார் என்றால், உயிர்களை பற்றி உள்ள ஆணவ மலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு மீளவும் தோற்றுவிக்கின்றார். இது தெரிஞ்சா போறோம் முதல் சூத்திரத்தில். அப்ப மீளவும் தோற்றுவிக்கின்ற ஏன் ஒடுக்கினார்னா, உயிர்களை இழைப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஒடுக்கினார். ஏன்னா பல பிறவிகள் எடுத்தால் உயிர்கள் களைப்படையும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பதுமான. ஆகவே பிறவிகள் பல பிறவிகள் எடுத்தால் இந்த உயிர்கள் களைப்படையும். பிறந்து இழைத்தேன் என்பதுமான, எய்த்தேன் நாயேன். ஆகையினாலே அந்த பிறவியானது நமக்கு களைப்பை கொடுப்பதனாலே நம்ம இழைப்பாற்றும் பொருட்டு ஒடுக்கினார். ஆனாலும் உயிர்களை பற்றி உள்ள அந்த ஆணவ மலம் நீங்காமையினாலே அதை நீக்கும் பொருட்டு மீளவும் தோற்றுவிக்கின்றார். எனவே அப்படி செய்கின்ற சிவபெருமான் பரம்பொருள் என்று சொல்வது பொருந்தும். எல்லா உலகத்தையும் ஒடுக்குவதனாலே பிறகு மீள தோன்றும் போது அவன் இச்சைப்படித்தான் எல்லா உலகங்களும் மீள தோன்றுகின்றது. மீள தோன்றுவது மலத்தால் சொல்லியிருக்காரு. மலத்து உள்ளதாங்கும் போது மலத்தால் அப்படின்னு போட்டுக்கணும். மலத்தால் அப்படின்னா மலம் நீங்குவதற்காக, மீள தோன்றுவதற்கு அந்த ஆணவ மலம் தான் காரணம். ஏன்னா அது நீங்க வேண்டும், அது நீங்குவதற்காக தோன்றார். ஆகவே ஒடுங்கிங்கும் போது ஒடுங்கி இடம் இருந்து அப்படின்னு நீங்க பொருள் சொல்லணும். ஒடுங்கி இடம் இருந்து மலத்தால் ஆணவ மலம் நீங்குவதற்காக உலகம் மீண்டும் தோன்றுவதாம். ஒடுங்கி இடம் இருந்துன்னு சொல்லும் போது இந்த உலகம் அவன்கிட்ட ஒடுங்கி இருக்குங்கிறத அர்த்தம். அப்படி ஒடுங்கிய உலகம் ஆணவ மலம் நீங்கும் பொருட்டு உளதாம் மீளவும் தோன்றுவதான். ஒடுங்கி என்பதற்கு என்னன்னா ஒடுங்கியிடம் இருந்து, அதாவது சிவபெருமானிடம் இருந்து மனத்தால் உயிர்களை பற்றியுள்ள ஆணவமனம் நீங்கும் பொருட்டு உளதாம் மீளவும் தோன்றுவதான். எது? அவை உலக தொகுதி. அவை உளதாம், அவை மீண்டும் தோன்றுவதாம். எங்கிருந்து தோன்றுவதாம்? ஒடுங்கியாக சிவபெருமானிடம் இருந்து தோன்றுவதாம். ஏன் தோன்றுவது? மீளவும் தோன்றது ஆணவ மனத்தால், மனத்தால் தோன்றுவதாம். அது நீங்கும் பொருட்டு. அதான் சுஞான சுவாமிகள் இந்த ஆணவ மலத்தை இந்த இடத்துல சகசமலம்னு சொல்வார்கள். ஏன்னா நாலாம் சூத்திரத்தில் அப்படி ஒரு சொல் போடுவார். என்னன்னா இந்த ஆணவமலம் எப்போது உயிர்களின் அறிவை மறைத்தது அப்படின்னா, எப்போது உயிர் உள்ளதோ அப்போதே இந்த ஆணவமலம் உள்ளது, அப்போதே அதனுடைய அறிவை மறைத்தான் இருக்கின்றது. அதான் சொல்லிட்டார் திருமந்திர ஆசிரியர், தெளிவா சொல்லிட்டார். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அது நமக்கு விளங்கணும் பாருங்க. எப்ப இருந்து ஆணவமலம் இருக்கு, எப்ப இருந்து உயிர்கள் இருக்கின்றன அப்படின்னு கேட்டா, எப்பவுமே இருக்கின்றன அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் தெளிவு கிடைச்ச கொஞ்சம் நேரமாகும். அப்ப நம்ம எதிர்கல்வி கேட்கார். கடவுள் எப்ப இருந்திருக்கான் கேட்டா, எப்பவுமே இருக்கான் தானே சொல்லுவோம். எப்படி கடவுள் எப்பவுமே இருக்கின்றாரோ அது போலவே உயிர்களும் எப்போதும் உள்ளவை. பாசமும் ஆணவமும் எப்போதும் உள்ளது. அந்த ஆணவம் இதனுடைய அறிவை மறைத்திருப்பதும் அதுவும் எப்போதுமே. ஒரு தொடக்கம் சொல்ல முடியாது. இப்போது இருந்துதான் உயிர்கள் உள்ளன, இப்போது இருந்துதான் ஆணவமலம் இருந்தது, இந்த காலம் தொட்டுதான் இந்த ஆணவமனமானது உயிர்களின் அறிவை மறைக்க தொடங்கியது அப்படின்னு தொடக்கம் சொல்ல முடியாது, ஆதி சொல்ல முடியாது. அதனால அனாதி, ஆதிக்கு எதிர்ப்பதான் அனாதி. தொடக்கமில் காலம் தொட்டே மக தமிழ்ல என்றுமே உள்ளவை. ஏ சர்க்காதிவாதகர் நம்ம பார்த்துட்டோம், உள்ளது என்னைக்கும் உள்ளதுதான், தோற்றம்ங்கிறது நிலை வேறுபாடுதான் பார்த்துட்டோம். அதனால நமக்கு குழப்பமே இல்லை. ஆகையினாலே இந்த ஒடுங்கி ஆகிய சிவபெருமானிடமிருந்து ஆணவமனம் நீங்கும் பொருட்டு இந்த உலகம் மீளவும் தோன்றுவதான். அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருகின்றது. என்ன அப்படின்னா, இந்த உலகமானது ஒடுங்கும் போது அது ஒடுங்குவதற்கு நிலைக்களமாக இருக்கிறான் சிவபெருமான், அவன்கிட்ட போய் ஒடுங்குதுன்னு சொல்றோம். மேலவும் தோன்றும் போது அவனிடமிருந்து தோன்றுகின்றதுன்னு சொல்றோம். ஏன் தோன்றுதுன்னா ஆணவ மலம் நீங்கும் பொருட்டுன்னு சொல்றோம். இந்த ஆணவ மலத்துக்கு சகசமலம்னு பேர் வச்சாரு சொன்னே, அதான் தொடக்கம் கிடையாது. சகசம்னா எப்பவுமே உள்ளது. என்ன இப்படி நடக்க ஐயா கேட்டா, அதெல்லாம் சகஜம் சார் அப்படின்னு. இன்னைக்கு நேரத்தா நடக்கு, எப்பவும் உள்ளதுதான் இல்லையா. அது போல எப்போதுமே உயிரின் அறிவை மறைத்திருப்பதனாலே அதுக்கு சகசமலம்னு பேர். சகஜம்ங்கிற வடமொழியை சகசம்னு எழுதுவோம். ஆணவ மலத்துக்கு சகசமலம்னு ஒரு பேர். சரி இருக்கட்டும். இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் ஒடுங்கும் போது சிவபெருமானிடம் போய் ஒடுங்குகின்றது என்றும், மீளவும் தோன்றும் போது அந்த சிவபெருமானிடமிருந்தே தோன்றுகிறது என்றும் சொல்கின்றார்களே, அது பொருந்துமா? என்ன சிவபெருமான நிமித்த காரணம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பானை ஒடுங்கியது என்றால் அது முதல் காரணமாகிய மண்ணில் தானே ஒடுங்க வேண்டும், மண்ணாகத்தானே ஆகும். இந்த பானையை தாங்கி கொண்டிருப்பது முதல் காரணமாகிய மண் தானே. மண்ணில் தான் இந்த பானையை சட்டியெல்லாம் இருக்கின்றது. அவையெல்லாம் உடைந்து ஒடுங்கினால் அந்த மண்ணில் தான் ஒடுங்க முடியும். அதுபோல உலகமும் தனக்கு முதல் காரணமாகிய பொருளில் தானே போய் ஒடுங்க வேண்டும். நிமித்த காரணமாகிய சிவபெருமானிடம் போய் எப்படி ஒடுங்கும்? நீங்க தானே நிமித்த காரணம் சொன்னீங்க, இப்ப இப்படி முறை மாற்றி சொல்கின்றீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மேலும் சிவபெருமானிடம் ஒடுங்கி சிவபெருமானிடம் இந்த உலகம் தோன்றும் என்று கொண்டால், சிவபெருமானோ அறிவுடைய பொருள், அது பேரறிவுடைய பொருள், சித்துப்பொருள் அவன். உலகமோ சடப்பொருள். சிவபெருமான்கிட்ட போய் ஒடுங்கி அவன்கிட்ட இருந்து தான் தோன்றும் அப்படின்னா, அப்ப அறிவுடைய பொருளிடமிருந்து அறிவில்லாத பொருள் எப்படி தோன்றும்? பானை தோன்றதுன்னா குயவன்டிருந்து தோன்றலையே, சடப்பொருளாகி மண்ணிலிருந்து தான் தோன்றுது. நிமித்த காரணம் கண்டிப்பா அறிவுள்ள பொருளா தான் இருப்பான். குயவன் எடுத்துக்கிட்டா அங்க சித்துப்பொருள், அறிவுள்ள பொருள். அவன்கிட்ட இருந்து இந்த பானை அவன்கிட்ட போய் ஒடுங்கவும் இல்லை, அவன்கிட்ட இருந்து தோன்றவும் இல்லை. எனவே சிவபெருமானிடமிருந்து உலகம் மீளமும் தோன்றும்னா, அப்ப உலகமானது சடப்பொருளா இருக்க முடியாது. சிவபெருமான அறிவுடைய பொருள், எனவே அறிவுடைய பொருளிடமிருந்து சடப்பொருள் தோன்ற முடியாது என்று சொல்லி ஒரு தடை இருக்கும். ரொம்ப அருமையான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்டா தான் மேற்கொண்டு இந்த விளக்கத்தை சொல்ல முடியும், நல்லா இருக்கும். ஏதோ ஒரு சர்ச்சை வந்துட்டு இதுக்கு என்ன தீர்வு காண்பது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரணும், அப்பதான் அடுத்த விஷயத்தை வைக்க முடியும். அப்ப இப்ப என்ன சொல்றது, இப்படி சொல்லிட்டாரு, என்ன விளக்கம் சொல்ல போறாரு இதுக்கு அப்படின்னா, சொன்னது என்ன அர்த்தம்னா, உலகமானது ஒடுங்கும் போது அதனுடைய முதல் காரணத்துல தான் ஒடுங்குகின்றது. முதல் காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது சடப்பொருளாகத்தான் இருக்க முடியும். இப்ப பானைக்கு நிமித்த காரணம் குயவன், அந்த குயவன் அறிவுடையவன். ஆனா முதல் காரணம் என்னது? மண்ணு தானே, அந்த மண் சடப்பொருள் தானே. அதே மாதிரி இந்த உலகத்திற்கு முதல் காரணமாக ஒரு பொருள் இருக்கின்றது, அது இரண்டாம் சூத்திரத்தில் பார்ப்போம் நாம. அந்த முதல் காரணமாகிய பொருள் தான் போய் இந்த உலகம் ஒடுங்கும். எப்படி பானைக்கு முதல் காரணம் மண் சடப்பொருளோ, அதுபோல இந்த உலகத்திற்கு முதல் காரணமாகிய அந்த பொருளும் சடப்பொருள் தான், அந்த பொருள் தான் ஒடுங்கும். ஆனா சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த முதல் காரணத்தையும் தான் ஆதாரமாக இருந்து தாங்கி கொண்டிருக்கின்றான். உலகத்திற்கு மட்டும் அவன் ஆதாரம் அல்ல, அந்த உலகத்திற்கு மூலப்பொருளாகிய அந்த முதல் காரணத்திற்கு அவன் தான் ஆதாரம். எல்லாத்துக்கும் அவன் தான் மூலம். அப்ப அந்த முதல் காரணமும் அவன்கிட்ட தானே இருக்கின்றது, அவனைத்தானே சார்பாக கொண்டு இருக்கின்றது. எனவே அந்த முதல் காரணத்தில் ஒடுங்கினால் அதற்கும் சார்பாக இருக்கக்கூடிய சிவத்தை சொல்லி சிவத்தில் ஒடுங்கதாக சொல்கின்றோம். இப்படி வழக்கு இருக்கின்றது, உலக வழக்கு இருக்கின்றது. சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்கின்றோம், அதான் தாமரைக்கு பங்கஜம் என்ற பெயர் இருந்தது. பங்கம்னா சேறு, ஜம் என்றால் தோன்றுதல். முட்டையில் தோன்றது அண்டஜம், அண்டத்திலிருந்து தோன்றுவது அண்டஜம். பங்கம் சேற்றிலிருந்து தோன்றுவது பங்கஜம், சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்றோம். ஆனால் உண்மையாக நோக்கும்போது அது கிழங்கிலிருந்து தான் அது தாமரை தோன்றுகின்றது. ஆனால் அந்த கிழங்கிற்கும் ஆதாரமாக இருப்பது சேறு, எனவே அது சேற்றிலிருந்து தோன்றுவதாக நாம் சொல்கின்றோமே. அதுபோல மாயையில் தான் போய் இந்த உலகம் ஒடுங்குகின்றது, மாயிலிருந்து தான் மீளவும் தோன்றுகின்றது. ஆனால் அந்த மாயைக்கும் ஆதாரமாக சிவபெருமான் இருப்பதனாலே சிவத்திடம் ஒடுங்கி சிவத்திடம் தோன்றுகின்றது சொல்றோம். எப்படி சேற்றிலிருந்து தோன்றியது சொன்னா அதுக்கு அர்த்தம் வந்து கிழங்கிலிருந்து தோன்றியதுதான் அர்த்தமோ, அது மாதிரி இங்க அர்த்தத்துல வந்து மாறுபாடு கிடையாது. சடப்பொருளாகிய முதல் காரணத்துல தான் போய் ஒடுங்குது, அந்த முதல் காரணத்திலிருந்தான் மீளவும் தோன்றது. ஆனால் அந்த முதல் காரணத்திற்கும் ஆதாரமாக அங்கே கிழங்கிற்கு ஆதாரமாக சேறு இருந்ததை போல இந்த முதல் காரணத்திற்கும் ஆதாரமாக சிவபெருமான் இருப்பதனாலே அந்த சிவபெருமானிடம் ஒடுங்கி சிவபெருமானிடமிருந்தே மீளவும் தோன்றுவதாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றனர். பங்கஜம் சேற்றில் முடித்த செந்தாமரை என்பது போல ஞாபகம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அப்படி வருகின்றது, பிரம்மத்திடம் உலகம் ஒடுங்கி பிரம்மத்திடமிருந்து தோன்றும். அந்த பிரம்மம் சிவபெருமானே என்று ஆகமங்கள் அதை தெளிவாக விளக்குகின்றன. ஆனால் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வேதங்களை மட்டுமே புரட்சமைத்தார்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையிலே கடவுள்கிட்ட ஒடுங்கி கடவுள்கிட்ட வருது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப எப்படியும் அறிவுள்ள பொருள் இருந்து அறிவில்லாத பொருள் தோன்றும்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது, திண்டாடிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க, நுண்பொருளே உணராம. அதான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் உமாவி சிவாச்சாரிய சுவாமி சொல்லியிருக்கின்றார். நாம இங்க சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே நம்ம ஒடுங்கி மனத்துள்ளதாம்னா பார்த்தோம், ஒடுங்கியாகி அந்த சங்கார கடவுளிடமிருந்து மனத்தால் ஆணவமலம் நீங்கும் பொருட்டு உலதாம் மீளவும் இந்த உலகம் தோன்றுவதாம் அப்படின்னு அதோட கருத்தை பார்த்துட்டோம். அதுல ஒரு சின்ன தடை வந்தது, அந்த தடைக்கும் இப்ப நாம விடை கண்டுவிட்டோம் இல்லையா. அந்த தடைக்கு நாம விடை கண்டுவிட்டோம். அவனிடம் ஒடுங்கி அவனிடம் தோன்றும்னு சொன்னான், முதல் காரணத்தில் ஒடுங்கி முதல் காரணத்தில் தான் தோன்றுகின்றது. அவன் ஆதாரமாக இருப்பதனாலே சேறு போல ஆதாரமாக இருப்பதனாலே அவனிடம் ஒடுங்கி அவனிடம் ஒடுங்குவதாக அவனிடம் ஒடுங்கி அவனிடமிருந்து தோன்றுவதாக சொல்கின்றோம். எனவே இப்படி ஒரு பரம ஆதாரமாக அவன் சிவபெருமான் இருப்பதனாலே அவனை பரம்பொருள் என்று சொல்வது பொருந்தும். அதுதான் எங்க கருத்து, சரிதான். நல்லா கேட்டுக்கணும், அவனை பரம்பொருள் என்று சொல்வது பொருந்தும். பொருந்தாதுன்னு பிற சமயத்தவர்கள் சொன்னார்கள், பொருந்தும்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான். மற்றவர்கள்லாம் பரம்பொருளா இல்லையாங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்லை, அந்த அந்த சப்ஜெக்ட் இங்க வரல. சிவபெருமான் பரம்பொருள் இல்லை அப்படின்னு சொன்னதை மறுத்து அவன் பரம்பொருள் என்று சொல்வது தகுதி இல்லைன்னு சொன்னார்கள், அதை மறுத்து பரம்பொருளா இருக்கக்கூடிய தகுதி அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்வதுதான் இங்க. அவன் ஒருவனுக்கே உண்டு அப்படின்னு நீங்க சொல்ல வரல, ஒடுங்கி மனத்துள்ளதாம்ல சொல்ல வரல, சரிதானா. அது அந்த மாதிரி தான் அதை சொல்ல வர. இங்க வந்து அவனை பரம்பொருள் என்று சொல்வதிலே எந்த சிக்கலும் இல்லை, அவனுக்கு அந்த தகுதி உண்டு. இதுதான் இயைபு இன்மை நீக்குதல் சொல்லுவாங்க. இன்மை நீக்குதல் டபுள் நெகட்டிவ் ஆயிட்டு பாருங்க, இயைபு இல்லை அப்படின்னு சொல்றத மறுத்தது, அப்ப இயைபு உண்டு சொல்றது. இயைபு இல்லைன்னு சொல்லாதப்பா, சிவபெருமானுக்கு அந்த இயைபு இல்லைன்னு சொல்லாத, அந்த தகுதி இல்லைன்னு சொல்லாத, அவருக்கு அந்த தகுதி உண்டு என்று சொல்கின்றார். அதான் இயைபு இன்மை நீக்குதல், அதுதான் இந்த ஒடுங்கி மனத்துள்ளதான். அந்த மாதிரி நிகழ்வு பெரிதின் இயைபு நீக்குதல் அப்படின்னு சுவாமியை சொல்லுவார். இந்த சுவாமியை சொன்னதெல்லாம் பெரிதின், பிறருக்கும் அந்த தகுதி உண்டு. சிவபெருமானுக்கு இருக்கா, இருந்து போட்டா நல்லா இருக்கட்டும், அதே தகுதி என்ன எத்தனையோ பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வருகின்றார். ஒரு தேரை செய்யணும்னாலே எத்தனை பேர் தேவை இருக்கு. இந்த அதிவிசித்திரமான உலகம் எப்படி எப்படி இல்லாம இருக்கு, இதை ஒருத்தர் இருந்துகிட்டு செய்வானா அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அங்க பெரிய கூட்டமே இருக்கு, அவர்கள் எல்லோரும் முதன்மையுடைய பரம்பொருள் தான். ஆளாளுக்கு யார் யாரும் பிடிக்குமோ கும்பிடுங்க. இதுதான் அநேக ஈஸ்வரவாதம்னு பெயர். அநேக ஈஸ்வரர்களை சொல்வது, ஈஸ்வரர்கள் அநேகர், ஒருத்தர் இல்லை ஏகர் இல்லை அநேகர். அநேக ஈஸ்வரவாதம்னு ஒரு கொள்கை. இப்ப இந்த பேர் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த கொள்கை தான் எங்கும் பரவி இருக்கின்றது. இந்த கொள்கையை மறுத்து ஒரே ஒரு ஈஸ்வரன் சொன்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மையுடையவனா இருக்கான். அவனுக்கு பிடிச்ச சாமியை தாராளமா கொண்டு போட்டு எல்லாரும் என்ன செய்வதற்கு தான் சரணம், நம்ம என்ன குறுக்கோடியில் எங்க இழுக்க பார்க்கமா, ஒண்ணும் கிடையாது. ஆனால் உண்மை என்ன என்பதை சைவ மக்கள் உணர வேண்டும். வேதங்களும் சிவாகமங்களும் நம்முடைய திருமுறைகளும் மெய்கண்ட சாத்திரங்களும் என்ன சொல்கின்றன, சைவ சமய கருத்து என்ன, அதை உணர்ந்தா போதும். ஒவ்வொருத்தரும் எதாவது பின்பற்றணுமோ அதை பின்பற்றுங்க, யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது சைவ சமயம் சொல்லுது, கட்டாயப்படுத்த முடியாது. உயிர்கள் அது அவற்றின் பக்குவத்திற்கு ஏற்ற சமயத்தை தான் பின்பற்ற முடியும். அதனால ஒருவரை அதனாலதான் நம்ம வந்து வேற எந்த குறுக்கு வழியும் நாடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து உயிரை வளர்ப்பதாக, அது உயிரை கெடுப்பது. தத்தம் சமயத்தை அவரவர்கள் தத்தம் சமயத்தை கண்டிப்பாக முறையாக பின்பற்ற